يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون. صدق الله العظيم. எல்லா புகழும் அகிலத்தை நாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அன்பாக வருவதற்கு கொடுத்தானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் இஸ்ரவேலினுடைய மக்களே, நான் உங்கள் மீது செய்திருக்கிற உபகாரத்தை, நான் உங்கள் மீது சொல்லித்திருக்கிற நியமத்துக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். எனக்கு நீங்கள் கொடுத்து இருக்கிற அக்ரிமெண்டை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள். ஊபிபியாக நீக்கும் நான் உங்களோடு சேர்ந்திருக்கிற உடன்படிக்கையை நான் பரிபூர்ணப்படுத்துகிறேன். ஒய்யாய பிறகவும் எனக்கு மட்டுமே பயப்படுங்கள், என்னையே அணியுங்கள் என்ற இந்த கருத்துக்கு சொல்லுகிற போது பல்வேறு கருத்துக்களை இந்த இடத்திலே நாம் எடுத்து வைக்கிறோம். பனீஸ்வர வேடர்கள் என்று சொன்னால் யார்? இந்த நபிமார்களுடைய வரைமுறை எப்படி ஆரம்பித்தது, அதனுடைய தொடர் எங்கிருந்து ஆரம்பித்து எங்கே சென்று முடிந்தது என்பதெல்லாம் தொடர்ச்சியாக வந்தவர்களுக்கு தெரியும். இப்ப பனி இஸ்ரவேலர்களுடைய வரலாறை சொல்லுகிற போது பல்வேறு விஷயங்களை நாம் சொன்னோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மெட்டீரியலிஸ்ட், அல்லாஹ்விடத்திலே பேரம் பேசக்கூடியவர்கள். நீ எதை தருகிறா, உனக்கு அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன தந்தால் நாங்கள் செய்யும் என்று பேரம் பேசக்கூடிய ஒரு சமூகம் அது. அதற்கு தகுந்தது போன்று அல்லாஹுத்தால எப்படி எல்லாம் பேசினான், அவர்கள் செய்த சேட்டை என்ன, அப்போ அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை பற்றி எல்லாம் ஒரு கட்டத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இந்த கூட்டம் செல்லுகிறது. அந்த ஆற்றுப்பகுதியை கடந்து போய் அன்று சேர்ந்திருக்கும் போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை திருக்குறான் இப்படி வர்ணிக்கிறது. அந்த பனி இஸ்ரவேலர்கள் கூட்டத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். முன்னாடியிலேருந்து நம்ம சொல்லிட்டு வந்தோம், வானத்திலேருந்து சோறு வரணும்னா, அப்புறம் வந்து அப்படின்னா நிறைய கேள்வி இந்த மாட்டு விஷயத்துல கேள்வி பின்னாடி இருக்கு. ஒரு தடவை கேட்டானா, அதாவது அவர்களுடைய அதிகபட்சமான தன்மை எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு தடவை கேட்கிறார்கள், ஓ மூசா அவர்களே, நாங்கள் மற்ற கூட்டத்தாரை, எங்களோடு இருக்கிற கூட்டத்தாரை பார்க்கிறோம், அவர்கள் எல்லாம் தங்களுடைய இரட்சகனை, கடவுள்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக வேண்டி ஒரு உருவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எப்படி தங்களுடைய இரட்சகனை, கடவுள் என்று அவர்கள் பெயரிட்டு அழைப்பதை அடையாளம் கொண்டு கொள்வதற்கு ஒரு உரிமை, ஒரு உருவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கும் அதே போன்று ஒரு உருவத்தை ஏற்படுத்தி தாரும் கமாலகும் ஆலிகா, அவர்களுக்கு எப்படி உருவம் இருக்கிறதோ அதே மாதிரி. இது எந்த டெட்டென்று எகுபிக்கிறார்கள், இது அவர்களுடைய எண்ண வெளிப்பாடு, அவர்களுடைய நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு உள்ள நிலையிலே அந்த பனீஸ்ரவேலர்கள் கூட்டத்தாக இருந்தார்கள். இப்ப அந்த பனீஸ்ரவேலர்களுடைய அந்த தொடர்ச்சியான வரலாறை நாம் பார்க்கிற போது பல நபிமார்கள் அவர்களினால் கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், பல நபிமார்கள் படாதவர்கள். இப்ப அந்த சீக்வன்சியில பார்க்கும் போது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பித்த அந்த கூட்டம், அதற்கு பின்னால் வரிசையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எண்ணற்ற நபிமார்களை அந்த கூட்டத்தார்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பிச்சது மாதிரி யகூதினா என்ன, நசாரானா என்ன, முடிக்கல. யகூதிக்கு சில விளக்கம் சொல்லிட்டு, யகூதிகள் என்பதை திருக்குறான் சொல்லுகிற போது யார் நபிக்கு மாறான கருத்தை சொன்னார்களோ அவர்களுக்கு என்று குறிப்பிட்டோம். நபிக்கு லிஸ்டிலே வரமாட்டாங்க. முஸ்லிம் என்ற இந்த பெயர் இன்றைய தினத்தில் நமக்கு வைக்கப்பட்டதல்ல, ஆரம்ப காலத்திலிருந்து வைக்கப்பட்ட பெயர். எத்தனை நபிமார்கள் வந்தாலும், எத்தனை ஷரியத்துக்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த பெயர் அன்றைய தினத்திலிருந்து உள்ள பெயர். அதே மாதிரி அல்லாஹு என்பதும் அன்றைய தினத்திலிருந்து உள்ள பெயர், இடையிடையே மாறிக்கொள்ளலாம். போன வாரம் நம்ம சொன்னது மாதிரி இஸ்ராயீல் என்பதிலே உள்ள ஈ என்பது அல்லாஹுவை குறிக்கும், அப்துல்லா. அதே மாதிரி இன்னைக்கு கூட ரப்பே குடுங்கனா, இல்லது வந்து இறைவனே குடுங்கனா, எப்படி அழைத்தாலும் போய் சேரும். ஆனால் அல்லாஹ் என்ற பெயர் இருக்கிறது, அது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை. ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு தடவை சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் வரை இந்த பூமி நடந்து கொண்டிருக்கும். என்று அந்த மனிதர் செத்து போகிறாரோ அடுத்த நிமிடம் பூமியினுடைய ஓட்டம் தடைபடும். எவ்வளவு பெரிய விஷயம், சாமானியமான கருத்து அல்ல, விளங்கு. அப்ப அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒரு மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கும் வரை பூமி சுத்தி கொண்டிருக்கும் என்று சொன்னால், அந்த வார்த்தை முடிவதோடு பூமியினுடைய உயிரோட்டம் நிறுத்தப்படும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? புரிகிறவர்களுக்கு அப்ப இந்த நீண்ட நெடிய வரலாறிலே இடையிலே வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப யகூதிகள் என்பவர்களை யாருக்கு சொல்லப்படும், நசாராக்கள் என்பவர்கள் யாருக்கு சொல்லப்படும், இப்படி ஒரு கேள்வி. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சில பேர் குற்றச்சாட்டு சுமத்துகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமே குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள், ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இப்படிப்பட்ட கூட்டத்தாரை குறைந்து வணங்குகிற போதுதான் யகூத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுக்கிற ஒரு கூட்டம் இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுக்கிற ஒரு கூட்டம் இருந்தது, அவர்களுக்கு பேர் நசாராக்கள். இப்ப இந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்துதான் அகில கிதாப். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும், ஏன்னா இவர்கள் எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதக்காரர்கள். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் சேர்த்து உள்ள பேர் அகில கிதாப். இப்ப ஆரம்பத்துல நம்ம அப்ப சொன்னது மாதிரி மதீனாவுடைய வாசிகளிலே ரெண்டு வகையான கூட்டத்தார்கள் இருந்தார்கள். ஒன்றாவது முஷ்ரிக்கீன்கள், கூட்டத்தார்கள் இருந்தார்கள். ஒன்று முனாபிக்கீன்கள், அந்த ரெண்டு கூட்டத்தாரிலும் உள்ள ரெண்டு பிரிவு இருந்தது. முஷ்ரிக்கீன்கள் ரெண்டு பிரிவு இருந்துச்சு, முனாபிக்கள் ரெண்டு பிரிவு இருந்துச்சு. என்ன சொன்னா, ஒரு கூட்டத்தார்கள் எழுதப்படிக்க தெரிந்தவர்கள், இன்னொரு கூட்டத்தார் எழுதப்படிக்க தெரியாதவர்கள். இந்த எழுத படிக்க தெரியாதவர்கள் யார் என்று கேட்டால், மதீனாவினுடைய அசல் வாசிகள். அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, அன்பு யார், ஏன்னா விவசாயத்தை நம்பி இருக்கிற பெருமொழியினர். அதிலே ஒரு கூட்டம் முஸ்லீமா முஷிரிக்கா இருந்துச்சு, இன்னொரு கூட்டம் முனாபிக்கா இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் இருந்தது எழுத படிக்க தெரிந்தவர்கள், அவர்களிலே ஒரு கூட்டம் முஷிரிக்கா இருந்துச்சு, இன்னொரு கூட்டம் முனாபிக்கா இருந்துச்சு. இவங்க யாரு அப்படின்னு கேட்டா, இவர்கள் தான் அங்கிருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள். யார், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று உண்டான நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் இந்த கருத்தை சொல்லி இப்படி ஒரு நபி வருவார் என்ற அந்த பஷாரத்தை கேட்டு அதை பெற்று வைத்திருந்த கூட்டத்தார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, தஃப்ஸீர்ல இதற்கு விளக்கம் எழுதும் போது எழுதுகிறார்கள், நபி சலாம் என்று, அப்துல் சலாம் என்று சொல்லுகிற ஒரு அவங்க என்ன செஞ்சாரா அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். சொன்னாரு, நாங்கள் நபியை இப்படி விளங்கி இருக்கிறோம், எங்களுடைய வேத கிதாபிலே படித்து அவரை பார்த்த உடனே சின்ன குழந்தை கூட சொன்னோம், நபியினுடைய அடையாளங்கள் இருந்தது இப்படி இருப்பார், தாடி இருக்கும், கழுத்து இருக்கும், காலி இருக்கும், கண்ணுக்கு இருக்கும், உப்பு வாய்ப்பு இருக்கும், வாய்ப்பு இருக்கும், எப்படி சொல்லுவோம், ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். ஏன் என்று கேட்டால், எங்கள் வேத புத்தகம் அத்தனையும் சொல்லி தருகிறது. அப்ப இத பூரா படிச்ச கூட்டம் தான் மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னோம், ஏற்கனவே சொன்னோம். இத பூரா படிச்ச கூட்டம் தான் இங்கிருந்து டைவர்ட் ஆகி மதீனாவுக்கு வந்துச்சு, ஏன், இந்த நபியை எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த நபி எதிர்பார்த்த பின்னால அதுக்கு பின்னால ரெண்டு பேரா பிரிஞ்சுட்டாங்க, பாதி கூட்டம் ஏத்துக்கிச்சு, பாதி கூட்டம் ஏத்துக்கல, இவரை போய் ஏத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அதுல பாதி பேர் முஷ்ரிக்கான ஆயிட்டாங்க, பாதி பேர் ஏத்துக்கிற மாதிரி நடிச்சு முனாபிக் ஆயிட்டான், இன்னும் சில பேர் முஸ்லீமாக ஆகிவிட்டாங்க. அப்ப இது வரலாற்று தொடர் இதோடு வந்து முடிகிறது. இது முக்கியமான ஒரு கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே ஆரம்பத்திலே திருமுகானினுடைய சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்பத்திலே உலகையே ரப்பு மூன்று பிரிவாக பிரித்தான். உலகத்துல பொது மக்கள் எத்தனை பேரு? மூன்று வகை. ஒன்றாவது மூமீன்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். இரண்டாவது முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வுக்கு மறுப்பாளர்கள். மூன்றாவது முனாஃபிக்கீன்கள், இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் முதப்தபீனா, இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது, அப்படியே நடித்துக் கொள்பவர்கள். இப்படி மூணு கூட்டம் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரிவாக உள்ளே வந்து கடைசியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்ற போது மக்களை இப்படி ரெண்டு பிரிவாக பிரித்து இந்த அகல கிதாபுகள் விளக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னு கேட்டா, படிச்சுட்டு உள்ளே இருந்து பிரச்சனையை கொடுப்பவர்கள், வேறு விதமான எண்ணங்களை தூண்டுபவர்கள் என்ற ஒரு கருத்திலே அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே பதிவு செய்தார். அப்ப யஹூத் அப்படின்னா யாரு அப்படி தெரிஞ்சு போச்சு? நசாரான மேல் போன வாரம் யகுதிகளுக்கு தெளிவான விளக்கம் சொல்லிட்டு திருக்குறான் அவர்களுக்கு முகவரி தருகிற போது எப்படி தருகிறது? அவர்கள் நபியை நம்பாதவர்கள், நபியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நபிமார்களை கொண்டவர்கள், இப்படித்தான் அவர்களுக்கு அடையாளம் எடுகிறது. ஆனால் அவர்களிலும் யார் அவர்கள் என்று கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்தவர்களுக்கு பெயர் யஹூத். அதே போன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்தவர்களுக்கு பெயர் நஸாரா. இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அஹ்ல கிதாப். இதை ஏன் இந்த அளவுக்கு வந்து இப்ப விளங்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா, இப்ப திடீர்னு நான் பூஸ் பூசா கூட்டம் கிளம்புறான், அதுல ஒரு கூட்டம் கிளம்புறான். அவன் சொன்னான், கொடுத்தாக முகமது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். முன்னால உள்ள நபியெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு என்ன கடமை இருக்கு? முன்னால உள்ள நபிமார்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்ன அவசியம் இருக்கிறது? தேவையே கிடையாது. அதுல இன்னொரு கூட்டத்தார் சொன்னா, இல்ல இல்ல ஏற்றுத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுல இந்த கூட்டம் வந்து குர்ஆனை மட்டும் போதுமாக்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார்கள் சென்னையில இருக்கிறார்கள். இது வந்து அசல் ஈமானுக்கே வேட்டு, மொத்தமா இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த இடத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் அகல ஜமாத் என்ற நாம் இருக்கிற இந்த கொள்கை, நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள், அதற்கு பின் வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அதற்கு பின் வந்த நம்முடைய புகாரி முஸ்லீம், அதே போன்ற இமாம்கள், அதற்கு பின் வந்த நல்லடியார்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? நபிமார்களை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் யாருக்கு? இவர் பெருசு, அவர் நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமும் நபி, இடையே வருகிற எல்லாரும் நபிமார். இது அங்க போட்ட விட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் அதற்கு ஒரு பஞ்சு முன்னாடியே வைக்கலாம். இவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கறத விளங்கி அல்லாஹ் பஞ்சு வைக்கலாம். இந்த ஆயத்தினுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் மேல சொன்ன பனி இஸ்ராயில் தான் யாரும் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் சீர்படுத்துங்கள், நான் உங்களுக்கு செய்திருக்கிற உடன்படிக்கையை சீர்படுத்துகிறேன். இப்ப உடன்படிக்கைனா என்ன? இது எங்க போட்ட அக்ரிமெண்ட்? இந்த அக்ரிமெண்டினுடைய ஆரம்பம் என்ன? இந்த அக்ரிமெண்ட்ல உள்ள கொள்கைகள் என்ன? விளங்கலாம்னு தெரியும் என்ன அக்ரிமெண்ட் அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கும் போட்டாங்க. போட்டு முடிச்சுட்டு எதை எதை சீர்படுத்தினாங்க, எதை எதை சீர்படுத்தலன்னு எப்ப விளங்கும்? அதையும் திருக்குறானை விழித்து சொல்லுகிறது. நம்ம என்ன அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னு ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்ன போது சொல்லுகிறார், வலக்கது அஹதல்லாஹு மீத்தாக்கன் நபியீன மீத்தாக்க பனி இஸ்ராயில் வபஅத்னா மின்ஹும் இத்னை அஷர நபீபா وقال الله اني معكم لئن اقمتم الصلاه واتيتم الزكاه وامنتم برسلي فاسرفتموه واقرضتم الله قرضا حسنا لاكفرن عنكم سيئاتكم وادخلنكم جنات تجري من تحتها الانهار. هذا وزنه تقدر அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டு அந்த வேத வசனையினுடைய அந்த வேத வசனத்தினுடைய விளக்க உரையாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். லக்கத் அஸதல்லாஹு மீத்தாக்க பனி இஸ்ராயில், அந்த இஸ்ரவேலினுடைய சந்ததிகளிடத்திலே அல்லாஹ் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அது என்ன உடன்படிக்கை அப்படின்னு கேட்டால், உங்களிடத்திலே 12 தலைவர்களை நாம் அனுப்பி வைப்போம், 12 தலைவர்களை உங்களிடத்திலே நாம் அனுப்பி வைப்போம், நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி மகக்கும், நான் உங்களோடே இருப்பேன், நிச்சயமாக நான் மகக்கும் உங்களோட இருப்பேன், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால் கொடுத்தால், என்னுடைய நபியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இன்னும் அவரை கண்ணியப்படுத்தினார், அன்பும் செய்ய ஆதிக்கும் ஜன்னாத்தின் தஜிரி தகிகள் அன்னார். அல்லாஹ் போட்ட உடன்படிக்கை என்ன? 12 பேரை அனுப்புவோம், அதுக்கு பின்னாடி நம்முடைய நபி வருவார். அந்த நபியா அதற்கு திருக்குறான் வேறொரு இடத்துல விளக்கம் சொல்லுகிறது. அகமது என்று சொல்லக்கூடிய நம்முடைய நபி, அந்த நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு உதவு புரிய வேண்டும், அவரை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த நபி யாரு அப்படிங்கிறதுக்கு வேறொரு இடத்துல அல்லாஹ் முத்தாரா விளக்கம் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறான், ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم الأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. دائما الله سبحانه يقول يتبعون الرسول النبي الأمي الذي நபி அவர்களுக்கு வந்திருக்கிற இந்த வேத தூதுவரை, படிப்பு இல்லாத உண்மையான இந்த தூதுவரை வழி எவர்கள் நடக்கிறார்களோ, முக்கியமான விஷயம் எல்லாம் இங்கதான் பஞ்சு வைக்கிறான், எந்த வேத புத்தகம் எங்களை இறைவன் பக்கம் கொண்டு சேர்க்கும், எந்த வேத புத்தகத்தை கொண்டு நாங்கள் வறுமை நாளிலே சுருக்கத்திலே நுழைவோம், நாங்கள் யகூதியாகவும் நசாராகவும் இருப்பதன் காரணமாக எங்களை சில தினங்களே அன்றி மற்ற நாட்களிலே நரக நெருப்பு தொற்றுவிட முடியாது, அப்படியே நாங்கள் பாவம் செஞ்சு தான் கொஞ்ச நாளைக்கு தான் போவோம். யாரு யகூதிகள் அவன் சொல்றான், லையஸ் எமசன் அண்ணாரும் இல்ல ஐயாமம் ஆகுதா, அப்படியே பாவம் செஞ்சுட்டாலும் சில நாளைக்கு போடும். ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில்தான் ஈசா அலி தன்னுடைய உயிரையே நீத்து விட்டாரே, அப்புறம் இருந்து நான் போய் நரகத்துல கிடந்து கஷ்டப்படணும் இப்படின்னு சொல்லிட்டு இவங்களா சொல்றா அல்லா கேட்கிறான். இதுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா?
நிறைய விஷயத்துல குரான் இப்படி பேசாது, நிறைய விஷயத்துல குரான் இப்படி பேசாது. ஆனா சில விஷயத்துல பேச வேண்டிய விஷயம் ஏற்படும் போது அல்லாஹ் என்ன செய்வானா ரொம்ப தெளிவுபடுத்தி பேசிடுவான். ஏன்னா இதுல சிக்கல் உள்ள ஆளுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சு, எல்லாத்துக்குமே வந்து பிசினஸ் பேசுற ஆளு. அதனால இதுலயும் எதுவும் இவர்கள் பிசினஸ் பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவாக இந்த ஆயத்துக்கடியிலே சொல்லிவிட்டார். அப்ப இன்னொரு நாம் மேலே படித்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், எவர்கள் நம்முடைய நபியை அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் முகஃபிரன் நான் செய்யாதீங்கும், இதுவரை உங்களுக்கு பாவம் இருந்துச்சுன்னா நாம மன்னிச்சுவோம். உதகிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜிரி மின் தஹ்திஹல்அன்ஹார், கீழே ஓடுகிற சுவனபதிகளை, அதாவது தண்ணீர் ஓடுகிற அந்த ஆற்றையுடைய சுவனபதிகளை நாம் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ். இப்ப இந்த வாக்குறுதியை தான் அல்லாஹ் முத்தாலா இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். நாம் கொடுத்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவு செய்யுங்கள், நாம் உங்களுக்கு கொடுத்ததை நிறைவேற்றோம். நம்ம போட்ட அக்ரிமெண்ட் என்ன, நபி வருவார், அந்த நபியை பின்பற்ற வேண்டும், அவர் என்னதான் சொல்றாரோ உங்களுக்கு ஆரமாக்கினதை சாப்பிடுவோம், ஆரமாக்கினதை நிப்பாட்டிக்கணும். அதே மாதிரி வந்து அவருக்கு உதவி புரிய வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். இழிவான வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி கொஞ்சம் எடுத்து யாரா எப்படி சொல்லலாம், எங்களை கவனிப்பார் வார்த்தைக்கு கவனித்தல் என்ற அர்த்தம். ரியாயத் அப்படின்னா கவனித்தல், அரபியில பொதுவான பாஷையே அதுதான். இவன் உடனே சொன்னா யார் ராயினா, ராயினாக்கு இன்னொரு வார்த்தம் எங்களுடைய ஆடு ஒட்டி அர்த்தம். உடனே அல்லா சொன்னா யார் ராயினான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நவீன நீங்கள் சொல்லுங்கள் ஒப்புனா எங்களை பாருங்கள் என்று அவர்கள் சொல்லட்டும். அதோட நிப்பாட்டிக்கிட்டு வார்த்தையை நீட்டி முழக்க வேண்டாம். உள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியும், உள்ளே என்ன வார்த்தை வெளிப்படுகிறது என்பது நமக்கு தெரியும், அதனால நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் மேலே சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்றான், ஊஃபி பிஅஹ்திக்கும், நான் உங்களுடைய உடன்படிக்கையை பரிபூர்ணப்படுத்துவேன், இதுதான் நான் செய்ய போற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதனுடைய அந்த ஆயத்துடைய முடிவாக முத்திரையாமி சொல்லுகிற போது சொல்லுகிறான், வையாய பருவமும் நீங்கள் என்னையே பயந்து கொள்ளுங்கள், எனக்கு மட்டுமே பயப்படுங்கள், உலகத்திலே இருக்கிற வேறு எவருக்கும் உங்களுடைய பயங்கள் தேவையில்லை என்பதை அல்லாஹ். இதோட மட்டும் நீ பாட்டல, இனி வரக்கூடிய ஆயத்துல எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான், யா பனி இஸ்ராயில், யா பனி இஸ்ராயில், யா பனி. அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும், அதாவது நாயம் சொல்லுவா போல தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கும் சித்தப்பா தலா யாசி இந்த குரான்ல சைல செஞ்சிருப்பா. இதே மாதிரி எந்த நபிமாருக்கும் கிடையாது, இதே மாதிரி எந்த நபிக்கும் கிடையாது, ஒரே பேர் தான் எல்லாருக்கும் ஒரே பேர் தான். யூசுப் இவங்களுக்கு மட்டும், யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் ரெண்டு பேர், யாக்கூப் என்பது ஒரு பெயர், பனி இஸ்ராயில் என்பது ஒரு பெயர். பனி யாக்கூப் என்று சொன்னாலும் யாக்கூபினுடைய சந்ததி என்ற அர்த்தம், பனி இஸ்ராயில் என்று சொன்னாலும் இஸ்ராயலினுடைய சந்ததி என்ற அர்த்தம். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல பனி இஸ்ராயில் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணான், பயன்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப எதுக்கு சொல்லணும், ஒரு தடவை பயன்படுத்தி கொடுத்தா பிரச்சனை இல்லை. இப்ப கீழே வரக்கூடிய 125 ஆயத்து அடுத்த இடையிலாம் வரும்போது ஓ பனி இஸ்ராயிலே கொஞ்சம் வேலைங்க, ஓ பனி இது ஏன் அப்படின்னு இதுக்குரிய ஹிக்மத், இதனுடைய உள்ரங்கமான அர்த்தத்தை எழுதுகிற போது பெரியவர்கள் நமக்கு முன்னோர்கள் குதமாக்கள் அதே போன்ற முபஸ்ஸிரீன்கள் எழுதும் போது இதற்கு விளக்கப்படுத்துகிறார்கள். பனி இஸ்ராயில் என்பதிலே உள்ள இஸ்ராயில் என்ற வார்த்தைக்கு அப்துல்லான்னு பேர். அல்லாஹுக்கு ஒரு மனிதரை பெயர் சொல்லி கூப்பிடுவதை விட அடியான் என்று சொல்லி கூப்பிடுவதில் ரொம்ப பிரியம், அதை நபிமார்களும் விரும்புவார்கள். அப்ப அந்த அடிப்படையில யாக்கூப் என்று சொல்லுவதை விட அல்லாஹுத்தாலா அவர்களை சொல்லுகிற போது பனி இஸ்ராயில்னு சொன்னான், இஸ்ராயில்னே பெயரை சொல்லி கூப்பிட்டான். இதில் ஒரு ஹிக்மத், ஒன்னாவது ஹிக்மத், அடியான் என்று பெயர் சொல்லி அழைப்பதே அல்லாஹுக்கு பிரியம். இரண்டாவது ஒரு விஷயம் இதுல என்ன அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, பாத்தீங்களா நம்ம ஊர்ல ஏதாவது பஞ்சாயத்து நல்ல ஆளுக்கு பிறந்த உள்ள தலைவர் அவ ஜமாத்து தலைவராப்பா, அவ உள்ளேயே யார் அந்த பையனா நம்ம ஊரு இமாம் சாப் உள்ள அவர ஆரம்பம்ல கொடுத்தன, அதாவது அவன் பிச்சைக்காரமாக வேற ரவுடி பையனால அவனும் பிரச்சனை இல்லை, அப்பன மாதிரி அப்படியே வந்திருக்கான்னு போயிட்டே இருப்பா. ஆனா ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஊருக்கெல்லாம் அவங்க புள்ள அதே மாதிரி என்ன செய்யறான், பாப்பா உங்க அத்தா யாரு தெரியுமா,
அல்லாஹ்வினுடைய அடியார் என்று பெயர் வைக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய அடியாராகவே இருந்தார்.
அப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகளே அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? சாமானியமான இறக்கா இது உள்ள அப்படியே போய் பார்த்தா அப்படி உள்ள இறங்குற இறங்கல. ஏன்னா அறிவுள்ளவர்கள் அகில கிட்டாவுகள் வேதம் கொடுக்கப்படும். இன்னைக்கு வந்து உலக நடமா
எல்லாருக்கும்
நாட்டு நடப்பெல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லித்தான் தெரிய வைக்கணும்னு இல்லை. எங்க இருக்காங்க, எங்க இருக்காங்க, பிரசன்டேஜ் எத்தனை, எங்க இருக்கான், ஏன் புத்தி போடும். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அன்னைக்கே கிதாபை நாயக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே மனப்பாடம் வச்சு அதுல கிதாப் என்ற பெயர் கொடுத்து வேதக்காரர்கள் என்று கொடுத்து விளக்கம் கொடுத்து நபி வருவைக்கு முன்னாலே எதிர்பார்த்து இருந்து போய் டெண்டடிச்சு வரலாறுகளை எல்லாம் புரட்டி வரலாறுகளை சேகரித்து அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கா, சாதாரணமான ஆள் இல்ல. அப்போ அல்லாஹ் திரும்ப சொல்றான், இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு பிறந்தவர்களே, ஒரு தடவை கேட்கறியா, திரும்ப இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு பிறந்தவரை திரும்ப கேளுங்க. அப்போ இதுல இருந்து சாதாரணமான அர்த்தத்தை ரப்பு கொடுக்கவில்லை, ஆழமான அர்த்தத்தை அந்த இடத்திலே வைத்துதான். இந்த இடத்துல ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை கூப்பிட்டு சொல்றான், அதுலையும் திருத்தியவர்கள் திருத்தினார்கள், திருந்தாதவர்கள் விட்டு விட்டார்கள், போனவும் போயிட்டார்கள். அப்படி இன்னைக்கு வரையும் அதே மறுப்பினுடைய நிலையில் தான் இருக்கிறது. அப்ப இன்னொரு ஆயத்திலே சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், ஒரு மீதாக ஒரு முடிஞ்சு ஒரு உடன்படிக்கை எடுத்துறதுக்கு நம்ம சொன்னோம் நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இபுன் அப்பாஸ் அதே போன்ற தத்தாதா போன்ற மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இதுதான் சொன்னாங்க, மீதாக் என்பதற்கு உடன்படிக்கை என்பதற்கு ஒரே கருத்து தான், என்னன்னா ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்வா, அது தவிர வேற ஆயிரம் பேர் அர்த்தமே கிடையாது. என்ன, என்னுடைய ரசூலை என்னுடைய நபியை முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹமதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அங்கீகரிக்க வேண்டும், உள்ள வந்துட்டா போதும் அவ்வளவுதான் அப்படிங்கறது தவிர வேற எந்த கருத்தும் இங்கே சொல்லப்படவில்லை என்ற கருத்தை இமாம் இப்னு கதீர் ரஈஸுல் முஃபஸ்ஸிரீன் வேத வியாக்கியானிகளுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர்கள் இந்த விளக்கத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு அடுத்த ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொன்னாத்தின் இப்படி ஒரு ஆயத்துல அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்தான், யார்ட்ட, அங்க இருந்த ஆலிம்சா மார்ட்ட, அங்க இருந்த படித்தவர்களிடத்திலே ஒரு உடன்படிக்கை எடுக்கிற போது இப்படி எடுத்தான். என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இஞ்சிலுடைய வேதத்தையும் அதே போன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்துடைய வேதத்தையும் சொல்லிடணும், வெளியே மறைக்க கூடாது, நீங்கள் அதை மறைக்க கூடாது, தெளிவாக சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த சேட்டை ஒண்ணுவான்னு தெரியும். ஒருவர் செய்த ஒரு பெரிய பணக்காரர் செய்த ஜினாவுக்காக வேண்டி பேரம் பேசுறதுங்கிற போது ஆயத்தை மறைச்சுட்டார், சைட் அடிக்கிறது கிடைக்கல சைட்ல இருந்து, அதுக்கு மறைச்சா இப்ப படிங்க அப்படின்னா பார்த்து தம்பி அதை கையை மட்டும் தூக்குங்களேன், அதுக்கு என்ன போட்டு அது சொல்லுங்க பாப்பாங்க வெட்டணும்னு போட்டு அப்புறம் அதுக்கு மேல கையை வச்சா அதை வெட்டுதான். இப்ப அதை அந்த இடத்தில் ஒரு உடன்படிக்கை அல்லா வாங்கினா எதையுமே மறைக்க கூடாது, அல்லா கொடுத்த வேதத்தை அப்படியே சொல்லணும், அப்படின்னு ஒரு உடன்படிக்கை. இப்ப இதுக்கு அடுத்த ஆயத்தில வருகிற போது இன்னும் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான் அவங்க பண்ணிட்டு இருந்த வேலைகள் என்ன, அவங்க பண்ணிட்டு இருந்த சேட்டைகள் என்ன என்பதை அடுத்த வசனம் சொல்லுகிறது. அமீனு பிமா உன்ஸில்து முஸத்திகன் பிமா அன்ஸல்து முஸத்திகன் லிமா மஅகும் வலா தகூனு அவ்வல காஃபிரின் பி வலா தஷ்தரு பி ஆயாதி தமனன் கலீலம் ஃபஇய்யாய ஃபத்தகூன். இந்த வேதத்தை நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும், எந்த வேதத்தை உங்களிடத்திலே இருந்த தௌராத்தையும் இஞ்சியிலையும் எந்த வேதம் உண்மைப்படுத்துகிறதோ, நபிய பொய் பொய்ங்கிறிய, அப்ப அந்த நபி பொய்ங்கிறதுக்கு உன்னிடத்துல என்ன ஆத்தன்டிக் ப்ரூஃப் இருக்கிறது, இந்த வேதம் சொல்லுகிறது உன் வேதத்துக்கு இந்த வேதத்துக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அங்கெல்லாம் தெரியும் பார்க்காதே எல்லாம் இங்கே வந்து யோசனைகள் திரும்புகிறது. அப்ப உங்களுடைய கொடுக்கப்பட்ட வேதம் முன்னபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தினுடைய அந்த தொடர் இதே வரிசையிலும் இருக்கிறது, ஆகவே இதை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு முக்கியமான ஒரு இடம், டேர்னிங் பாயிண்ட். முதலில் நீங்கள் மறுப்பவர்களாக ஆக வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு கேட்ட பொழுது தெரிஞ்சிருக்கும், அல்லாஹ் அவர்களுக்கு முதல்ல இட்ட கட்டளை உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் ஏவுங்க, மலையில ஏறுங்க, மார்க்கத்தை சொல்லுங்க, மலையில ஏறுங்க, ஏறியாச்சு சொல்லியாச்சு. சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் ஒத்துக்கல, கொஞ்சம் மறந்துட்டாங்க, அப்பா அமீன்னு ஒத்துக்கிறோம், ஆனா இதெல்லாம் ஆனா அல்ல இந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறான், அப்பல காத்திரிந்தி, நீங்கள் முதல் தரத்திலே மறுப்பவர்களாக இருக்க வேண்டாம். ஏன் சொல்லணும்? திருக்குறானுடைய வேத வசனம் இப்படி ஒரு வார்த்தையை ஏன் பயன்படுத்த வேண்டும்? அப்பல காத்திரிந்தி ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தான். மதீனால வந்து டெண்ட் அடிச்சாங்கன்னு சொன்னோம். மதீனால பெரிய கூட்டத்தார் தங்கி இருந்தாங்க. லேஸ் மாசம் இல்ல, வரலாறு சொல்லுகிறது. பெரும் கூட்டத்தார் அங்கிருந்து வந்திருந்து டெண்ட் அடிச்சு தங்கியிருந்தா மதீனால நபியினுடைய வருகை. அப்ப மதீனாவினுடைய உட்பகுதியிலே முஷ்ரிக்கீன்கள் குஃபார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இவங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்க இல்லையா, சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, சிலையெல்லாம் வணங்கலாம். நீங்க நம்மால் சொல்லுவாங்கல்ல, இதே வாதத்தை நான் வைப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. நான் சலல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிற போது கேட்டார்கள், ரப்பே எங்களுடைய ஹவாத்திம்களை, எங்களுடைய முடிவுகளை நன்றாக்கித்தான், எங்கள் அமல்களின் முடிவுகளை நல்லதாக்கித்தார். அதை வந்து உலகத்திலே வந்து வெற்றி இல்லாததாகவும் மறுமையிலே கேவலத்திற்குரியதாகவும் ஆக்கிவிடாது. எப்படி? என்ன வார்த்தை? சாமானியமான வார்த்தை இல்லை. அல்லாஹும் அஹ்சின் ஆக்கிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் துன்யா வ அதாபில் ஆகிரா. ரப்பே அல்லாஹும் அஹ்சின் ஆக்கிபத்தனா, எங்களுடைய வாழ்வின் எல்லா முடிவுகளையும் சிறப்பாக்கிட்டார். இப்படிலாம் இருந்தாருங்க, ஆனா மௌத்தா போகும்போது இப்படி போயிட்டாங்க நன்றாக இருக்க வேண்டும். வாழ்க்கை பூரா வாழ்வதல்ல, என்னுடைய கடைசி நேரங்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியாது. ஒரு நிமிஷத்துல ஆயிலாக இல்லாம வராமல் போயிடலாம், முடிஞ்சு போச்சு. அத்தனை நாள் தடைச்சோடுதான் எல்லாம் சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய கேவலத்தை விட்டு ரப்பே எங்களை பாதுகாத்துரு, மறுமையினுடைய அதாபை விட்டு எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாயன் சம்பந்தாவ வரைக்கும் அவர்கள் சொல்லி கொடுத்தார். அப்ப முடிவு என்ன இருக்கு? இப்ப இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க, அந்த இடத்துல மதீனாவுல. இப்ப நம்ம மேல சொன்ன மாதிரி இப்ப நம்மளே நக்கல் அடிக்கிறவங்கள பக்கத்துல உள்ள கூடிய மார்க்கத்தவர்களை பார்த்து உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? இவெல்லாம் சில்லி காஃபிஸ். இதே மாதிரி அவங்க ரெண்டாவது இவர்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நேரடியா போயெல்லாம் அடிக்க மாட்டாங்க, நேரடியா போய் கிடையாது. அந்த ஆளுகளுக்கு அந்த பலம் இருந்துச்சு, அதனால சொல்லிட்டு இப்ப அவர் அடிக்க வருவாங்கல்ல, அவர் அடிக்க வரும்போது உடனே சொல்லுவான், இப்படியா இது பண்றீங்க, இருங்க இருங்க. ஒரு நபி வருவாரு, யாரு? ஒரு நபி வருவாரு, வேதம் சொல்லியிருக்கு, சொல்லுது, தௌராத் சொல்லுது. அவர் வந்த உடனே அவர் கூட நாங்க நின்று உங்களை என்ன பண்றோம் பாரியா? உதாரணத்துக்கு ஏற்கனவே மூசா அலை இஸ்லாமி கூட இருக்கும்போது அல்லாஹ் விட்டாங்க, மூசா தண்டை போடுறவங்க இதுல அந்த வர பூக்கவ காத்திரா இன்னா ஆகுனா காயும் இவ்வளவு தெளிவா கூடாதுன்னு சொல்லுது. நீனும் உன்னுடைய அண்ணாவும் போய் சண்டை ஓட்டுவாங்க, ஆளுகள் எல்லாம் பார்த்தா பலசாலியா இருக்கான், பெரிய பெரிய ஆளுகள் நல்ல ஆஜாக பாவானா இருக்கா, நாங்க சண்டை ஓட முடியாது. இன்னா ஹாப்புனா காகிதம், அதுக்கு இப்படி சொன்னா இன்னா ஹாப்புனா காகிதம், நாங்க இங்கேயே உட்காந்துருப்போம், எங்கேயும் ஓடி போக மாட்டோம், பாத்துக்கிட்டே இருப்போம். நீங்க சண்டை ஓட்டு முடிஞ்சா வாங்க பாக்கணும்னா குடுகுடுன்னு வந்து உள்ள உட்கார மாட்டோம் நாங்கெல்லாம். அதே மாதிரி சொல்லுங்க, அப்ப எப்படி சொல்லியிருப்பான், அந்த நபி வரட்டும் உங்களை பாருங்க, இன்னும் முண்டு இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு பேசினவங்க வந்தவுடன் அப்படி ஒரு அடிதான். ஏன் அவன் என்ன முடியும்? இஸ்மாயிலுடைய கூட்டத்தார்களில் இருந்து இவர் வந்தார். அந்த நபிமார்களுடைய லிஸ்ட் எடுத்து வந்தாலும் அசர்த்தங்க அவ போட்டுக்கிட்டு இருக்கா, அந்த நபிமார்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அவருடைய கிளைஞர்கள் எப்படி வருகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈஸா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், எப்படி அதனுடைய ரேஞ்ச் எப்படி வந்துட்டு இருக்குன்னு அது ஒரு இதை தயார் பண்ணிட்டு இருக்கா தமிழ்ல, இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவர்களை மறுத்தார்கள். எப்படி மறுத்தான்? கூட சேர்ந்து அடிப்போம்னா நபி வந்த உடனே அப்படி மாறிட்டான். இப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னாமே, நீங்கள் எதை அந்த காபிர் இடத்திலே சொல்லி வாதம் புரிந்து கொண்டிருந்தீர்களோ அதை உண்மைப்படுத்தும் கிதாப் வரும்போது ஏன் ஓடி போறிய? அதான் நம்ம கேட்கும். நீங்கள் அந்த காபிர்கள் இடத்திலே வாதம் புரிந்ததை ஒத்துக்கொள்ளுகிற வேதம் வரும்போது ஏன் ஓடி போக வேண்டும்? அப்ப என்ன அங்க நடக்குது, சங்கதி என்ன அப்படின்னு கேட்டு அடுத்த ஆயத்திலே அதனுடைய தொடக்க தொடராக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லும் போது சொல்லுகிறான், இந்த இடத்துல சொல்றான், நீங்கள் அதை முதல் நிலை மறுப்பாளர்களாக ஆக்கிவிட வேண்டாம். எப்படி? முதல்ல என்ன சொன்ன காபிர்கிட்ட பேசும்போது, நாங்க ஏத்துக்கிட்டு ஒன்றை வந்து சண்டை போடுவோம் சொன்னேன். அந்த ஆளுகளுக்கு படிப்பறிவு இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மா உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா வேதம்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ் நாங்க அப்படி போயிட்டு இருந்தா முன்னாடி உள்ள நிலைமையில. ஆனா நீ என்ன சொன்ன, நாங்க தான் முதல்ல ஏத்துக்கிட்டு உங்க கூட சண்டைக்கு வருவோம். ஆனா நபி வந்த உடனே அப்படி உள்டாவாகி முதல் நிலை மறுப்பாளர்களாக ஏன் இருக்கிறீர்கள்? எப்படி பிடிக்கலாம் அந்த பாயிண்ட்? அப்ப அவ்வள காபிரின் என்பதற்கு இவ்வளவு பெரிய வரலாறு உள்ள அடங்கி இருக்கிறது. எப்படி முதல் நிலைமையாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னீர்களோ அதற்கு மாற்றமாக முதல் நிலையிலே மறுப்பதற்கு காரணம் என்ன? அவ்வள காபிரி. அப்படி நீங்கள் ஆகிவிட வேண்டாம். வலா தக்கூனு அவ்வள காபிரின் வலா தஷ்தரூ பி ஆயாதி தமனன் கலீலா. என்னுடைய இந்த அத்தாட்சிகளை குறைந்த காசுக்கு வித்துற வேண்டாம். யாராவது ஒருத்தன் சொன்ன அப்படிங்கிறதுக்காக வேண்டி வழக்காரனா? ரைட். இன்னைக்கு கூட நிறைய ஜமாத்துகள்ல பார்க்கலாம், பல மசாயிகளை எங்க வெட்டுறது எங்க ஒட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியும். பச வந்துச்சுன்னா ஒட்டும், பச போச்சுன்னா வெட்டு, அவ்வளவுதான். இல்ல இது போய் சட்டம் கிட்டலாம் பேசிக்கிட்டு காலத்தை பிரச்சனை இருக்கு. அலிசாமத் அங்க அங்க அவர் அங்கதான் இருக்கலாம். ஒவ்வொரு சட்டம் இன்னைக்கு வந்து சட்டங்கள் படுகிற பாடு இருக்கிறது
இருக்காரு.
122 சீடி வந்துருச்சு அது சம்பந்தமா. இதுதான் இதுதான் இதுதான். இருந்தாலும் இந்த அச்சரத்துல கேட்டு பாப்போமே, தொப்புள்ள கெட்டது சரியா, நெஞ்சில கெட்டது சரியான புராணங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. உண்மையா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏட்ட காசு இருக்கு இல்ல, ஒரு நீங்க 1 லட்சம் வச்சுங்க, எந்த ஒரு 100 ரூபா இருக்கு அல்லது 10,000 ரூபா இருக்கு, இதுக்கு எப்படி சக்காத்து கொடுக்கணும், எட்ட வீடு இவ்வளவு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் கேட்கும் போது கேட்டாரு, என்கிட்ட 5 கடை இருக்கு, அது 5 கடை ஒவ்வொரு கடையும் வந்து ஒரு 2 லட்சம் 4 லட்சம் வச்சா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபா வருது. அப்ப 8 லட்சத்தை 2.5% போட்டு கொடுத்துருணுமா ஒரு கடையை விற்க வேண்டிய ஒரு இப்படிலாம் மார்க்கம் சொல்லல. ஏன்னா அவ்வளவு விளங்கி நல்லா புரிஞ்ச ஆளுகளே இப்படிப்பட்ட கேள்வியை முன் வைக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து எதுல இருந்து சக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். நிறைய பேருக்கு இது எவகிட்ட போய் கேட்கறது பிரச்சனைப்பா அப்படின்னே சக்காத்து கொடுக்காம ஆளுகள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் கேட்டு என்னத்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, 4 விஷயங்களுக்கு சக்காத்து கொடுப்பது கடமையாகும். 4 விஷயங்கள் என்ன? ஒண்ணுன்னா தங்கம், தங்கம் வெள்ளி யாத்திரெல்லாம் இருக்காது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா பணம், பேங்க் பேலன்ஸ், காசு இவ்வளவு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா சக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. 3வது ஆடு மாடு ஒட்டகை, இதெல்லாம் இந்த காலத்துல இல்லவே இல்லை. ஆனா எல்லா வந்து இன்னைக்கு சக்காத்து பிரசுரம் போடுது, எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். போன வருஷம் கூட தாவூது ஏஜென்ட்ல சொன்னேன், ஏன் இந்த கிதாபெல்லாம் வாங்கி பள்ளியாசில வச்சு விற்கிறீங்க, கிட்டத்தட்ட 72 பக்கம் வந்து அந்த கிதாப் போட்டிருக்காங்க சக்காத்து கிதாப், அதுல கிட்டத்தட்ட 42 பக்கம் ஒட்டக 100க்கு மேல இருந்தா எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எவ்வளவுக்கு இங்க ஒட்டக வச்சுட்டா நான் எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும், ஆடு 56 மேல இருந்து 82 இருந்தா எவ்வளவு அதிர்ஷ்டம் கொடுத்துறேன். இப்ப இதெல்லாம் வந்து இப்ப என்ன தேவை? இப்ப அவர் கேட்கிறார், நான் கரண்ட்ல வந்து என்னுடைய முதலீட்டை கொண்டு போய் நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணிருக்கேன், ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன அதிர்ஷ்ட சட்டம் இன்னைக்கு அது தேவை? ஷேர் மார்க்கெட்டுக்கு முதல்ல ஷேரே கொடுக்கமா கூடாது. அப்ப ஷேர் கொடுத்துச்சுன்னா இந்த இதுக்கு என்ன சட்டம்? ஏன்னா நானும் என்னுடைய நண்பரும் கடை வைத்திருக்கிறோம், அதுல ஒரு இந்து நண்பரும் பணம் போட்டிருக்கிறார், இதுல எப்படி சக்காத்து கொடுக்கறது? நாங்க சேர்ந்து கொடுக்கறதா, தனியா கொடுக்கறதா, பணத்தை பிரிக்கிறதா, எப்படி கொடுக்கறது? தேவைகள். இப்ப நம்ம இதுக்கு என்ன சொல்றோம், இதை பூரா உட்காந்து ஒரு நாள் விளக்கம் கொடுத்தாலும் திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் ஒருத்தர் வந்து கேட்கலாம். அதனால பிரச்சனை இதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காம எவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மெயில் ஐடியில அடிக்கலாம், அவளுக்குரிய பதில்கள் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். இல்லாதவங்க அதையாவது கொடுத்து அனுப்புங்க. அப்படி ரொம்ப முடியாத கட்டத்துக்கு இருந்துச்சு அப்படின்றது தான் மிகப்பெரிய உளமாக்கள் இங்க ரமதான்ல பேச வர இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அதை சொல்லி பேசுங்க. எளிமைப்படுத்துவதற்காக வேண்டி இன்னைக்கு உள்ள நவீன விஞ்ஞானங்கள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு யோசனை ஒண்ணு வந்திருக்கு. இதுல வந்து நீங்க நோம்ப பத்தி சக்காத்த பத்தி இந்த 2 விஷயம் பத்தி மட்டும்தான் கேட்கணும். அதுவும் உதர்க்கமான கேள்வி, ஹதீஸ் இருக்கா லஹீஃபா சஹி அந்த கேள்வி கேட்க வேண்டாம். இதை கேட்கறதுக்கு ஆயுத்தமா இருக்காங்க. நிறைய சீடி வந்துருச்சு, சீடியை காசு கொடுத்தா எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு கொடுப்பா, இவங்க 10 சீடி தருவாங்க, அவங்க 10 சீடி தருவா, பிரச்சனையே அதுல. நமக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இவ்வளவு கொடுக்கணும், இதுக்கு வழி என்ன, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, அதை மட்டும் கேட்கிற அந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. அதனுடைய இது மெயில் ஐடி, அதனுடைய முகவரி இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வர வாரங்கள்ல அது தரப்படும். நோட்டீஸ் அடிச்சு மெயில் ஐடி ஓபன் பண்ணியாச்சு சொன்னா விளங்காது, எழுதுறதுக்கு பல பேர்கிட்ட பேனா இருக்காது. அப்புறம் திரும்ப வெளியே வந்து எனக்கு துண்டை பிடிச்சி எடுத்து வச்சுப்பா அப்படின்னு எண்ணப்படாத வாழ்வுறுத்தி, அதனால அந்த பிரச்சனையை வேணாம்னு பிரிண்ட் அடிச்சு அந்த மெயில் ஐடியை கொடுக்கப்படும். நீங்க தமிழ்ல ஆங்கிலத்துல, எனக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழ் அடிக்கிறதும் தெரியாது, தமிழ் ஆங்கிலம் அரபு தமிழ் மாதிரி தமிழ்ல நான் ஒரு கதையே என்று அடிச்சு கொடுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைகள் தான் புரிந்துவதற்காக வேண்டி சொல்லுகிறேன். அவ்வளவு கீழே இறங்கி வந்து வி ஆர் ரெடி டு டூ சம்திங், அப்ப அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்க அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்புறம் அந்த உலகம் இது நபிமார்களுடைய லிஸ்டும் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தாவூத் எலியேசர் அவர்கள் எடுத்து விடுவார்கள். இதை ஒரு சிறந்த உலமா ஒருவர் ஆலிம் அவர்கள் அதை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மக்கள் நீங்க துவா செய்யுங்க. உங்க கண்ணுக்கு ஸ்கிரீனுக்கு முன்னாடி வராதனால விட்டுறது இல்லை. அவருடைய நோய்களை அந்த அதே மாதிரி அவருடைய குடும்பத்தாருடைய நோய்களை அவருடைய குடும்பத்தாருடைய நிலைகளை அந்த சரிப்படுத்தி வைக்க வேண்டும் என்று துவா செஞ்சிருக்கீங்க. அல்லாஹ் அதை சீர்படுத்தி வைத்து விடுவான் சார். அடுத்த வாரம் கூறுபடும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது சட்டம் எடுக்கிறார்கள். நான் உட்கார்ந்து தப்சீர் பண்றேன், பாப்பா அடுத்த வாரம் தப்சீர்ல இருந்து ஆளுக்கு 100 ரூபா மாசத்துக்கு கொடுத்தா தான் தப்சீர் கேட்க முடியும், இல்லனா இல்ல. யாரும் எந்திரிச்சு எந்திரிச்சு போயிடாது, கேட்க மாட்டேன். நீங்கள் தூக்குகிற கரங்கள் நல்லா கொடுத்து வைக்கும், அப்ப இதே மாதிரி ஒருத்தர் ஆயத்தை சொல்லி காசு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஆயத்தை சொல்றாரு காசு கேட்கிறாரு, அல்ல வேற யாராவது குரான் ஓதி கொடுக்குறாங்க மதரசால, இந்த நம்ம இஸ்மாயில் எதிர்த்து சீதவி அல்லாஹு தஆலா அவருடைய ஆயுளை இன்னும் நீட்டித்து நல்ல ஆரோக்கியமான உடலை தர 20 வருஷமா 15 வருஷமா அங்க உட்கார்ந்து ஓரமா உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம நல்ல ஹிதுமத்து அப்படி நைசா செஞ்சுட்டு கூலிய மட்டும் ரப்பட்டேன் வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ நான் அவருக்கு அடிக்கடி சொல்றது உண்டு, நீங்க வந்து காசு வாங்குறதுனாலதான் 10 பிள்ளையே வருது, காசு கேளுங்க 100 பிள்ளையே வரும், 10 ரூபா வச்சாரா 100 ரூபா வச்சாராமா எடுக்க முடியும், நான் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க கூட்டம் வருமா. ஏன் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இது, அதுல பள்ளியாசல உட்காந்து வாங்க வாங்கன்னு நீங்க பேசினாலும் 1 ரூபாயே கேட்க மாட்டான், அது கேட்பாங்க வருவாங்க அப்படிமா 4 பேர் வருவாங்க. இதே இதை ஒரு ஆடிட்டோரியத்துல லேண்ட்மார்க் ஹோட்டல்ல காக்காட்ட சொல்லி அதை ஏதாவது ஒரு வசதியா ஒரு ஹோஸ்டல புக் பண்ணிட்டு வர்ற ஆளுங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா போடுற என்ட்ரி ஃபீஸ் 100 ரூபா வாங்கினா நீங்க வந்து பிரயாணம் கேட்க முடியும் இல்லைன்னா போப்பா அப்படின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்க என்ட்ரி லெவல்லாம் தாண்டி ரோட்ல இருந்து கேட்கறதுக்கு யார் அடித்தாங்க காசு கொடுத்துங்கன்னு வருவாங்க, என்ன அது அப்படி கொடுத்து வந்தா அதுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு நினைக்கிற காலம் இது, இல்லாதவர்களை பார்த்துக் கொள்கிறார். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்படி இருப்பவர்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வினா இதுல வருது, இப்படி ஒருத்தர் செஞ்சா வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த கேள்விகள் இப்ப நிறைய கிளப்பப்படுது, பள்ளியாசல இமாமா இருந்துட்டு சும்மா தானே இருக்காரு காலைல போறான், இறுதி சம்பளம் கொடுக்கணும், இறுதியா சம்பளம் கொடுக்கணும், கொடுக்கறதே ஒரு 1500 ரூபா, நீங்க வீட்டுக்கு பிள்ளைக்கு வாங்குற மருந்து இந்த ஜட்டி அந்த இதுக்கு கூட துணிக்கு கூட சரியா வரா அந்த காசு, அதான் ஒரு குடும்பம் 5 பிள்ளைய வச்சு வச்சிருப்பாரு ஆனா அவருக்கு அவருக்கு எல்லாம் சேர்த்து அந்த மொத்தம் 1500 ரூபா இதுலயே வச்சு ஓட்டிருங்க, அதுல அதுல பாத்தி அகித்தியெல்லாம் வர பார்த்து சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. இப்ப ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா நிறைய பள்ளிவாசல்கள் இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது, உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பாத்தியா வாங்கி ஓதி அப்படி முத்த வாங்கலாமா அப்படின்னு கூடவே கூடாது. நான் மதுகமிடத்திலும் அது தடுக்கப்பட்ட ஒன்று ஆகமாக்கப்பட்டதல்ல, அதுக்குன்னு கொடுக்கறது எதுக்கு, நான் வந்து இப்படி ஓதி விடுறேன். ஆனா ஒருத்தர் குரான் ஓதி கொடுக்கறாரு இல்ல வேற ஏதாவது குரானை ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அவர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அப்படி வந்து உட்கார்ந்து ஓதி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அவர் ஒதுக்கி வந்து கொடுக்கிற அந்த நேரத்திற்காக வேண்டி அவர் சில சன்மான்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று பின்வந்தான ஹனஃபி உலமாக்கள் அவர்களுடைய அந்த நம்முடைய முன்னோர்களுடைய கருத்து அதுவாக இருக்கிறது. ஏன்னா அவர் நேரத்தை ஒதுக்கி அதுக்கு வர்றார், இல்லைன்னா அவர் 1000 வேலை செய்வார் அந்த நேரம் உங்களுக்காக வேண்டி வருவதனால் அந்த கால விரயத்தை வைத்து காசு குரானத்தை ஓதி கொடுக்கறதுக்கு அல்ல கால விரயத்தை வைத்து. ஆனா இதே மாறி போய் உங்கத்தாக்கு வந்து துவா போக வேண்டிய இடத்துல எப்படி கூட்டி இருந்து உட்கார வச்சு ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு காசு குத்திட்டு இது வந்து அந்த அளவு பண்ண வேலை மாதிரி நாங்க இதை தரோம் நீங்க அதை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு மாறி தட்டி அனுமதி கிடையாது, அப்படிலாம் செய்ய முடியாது. நம்ம நான் வந்து துடுப்பாவா கொடுக்குறேன், நான் வந்து சும்மா அப்படி நான் யாரெல்லாம் கெட்டி பிடிக்கிறேன்னா அப்பலாம் 100 ரூபா கொடுக்கறது வழக்கம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாருக்கும் அப்ப வந்து நம்ம பிரச்சனை இல்லை, அதை பத்தி நம்ம கேட்க மாட்டோம். ஆனா மார்க்கம் சொல்லுகிற விஷயம் இது, மார்க்கம் சொல்லுகிற விஷயம் அது. அதனால யாரெல்லாம் வந்து தலைவர்களுக்கு சொந்தக்காரர்கள் ஊர்ல ஜமாத்து தலைவர்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா உடனே சொல்லிருங்க வாப்பா அந்த சம்பளத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு மட்டும் கொடுங்க, ஊர்ல பாத்தியா ஓடி பாத்துருக்கீங்க அப்படிங்கிற கதைலாம் மார்க்கத்துல இல்லையா வேலை நடக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருங்க, அது கூடாது. அப்படி சொல்லுவதற்கு மிகப்பெரிய ஒரு கே சகோதரர்களை நீங்க பாருங்க, மாற்று மதத்தவர்கள் தங்களுடைய மத குருக்களை எந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள், எந்த இடத்துல வச்சிருக்காங்க, நம்ம ஆளு அவ்வளவே அதே மந்தியெல்லாம் பாத்தியா சாப்பிட்டு போனாமே கல்யாணத்துக்கு அவர் தான் சிறந்த சிறந்து 1000 தடவை கூப்பிட்டாவும் துவா ஓடி முடிஞ்சிட்டோ இல்லையோ பச்சாவும் போங்க போங்கிற மாதிரி போச்சு அது நிறைய அசத்துமான அபராணியான இருப்பா திரும்ப எடுத்து கூட கேட்க தெரியாது போயிருந்தது பேசாம. அதனால இந்த அளவு இல்ல, திரும்ப இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறேன் உங்க உங்க ஊர்ல உள்ள அதற்கு நீங்க கண்ணியமா நீங்க ஏன் தனிப்பட்ட முறையில போறவங்க ஒண்ணு போய் நிறைய கொடுங்க, இது வந்து பெரிய சாதனைகளை நீங்கள் புரிந்து விட போவது கிடையாது. இந்த சமுதாயத்திற்கு எல்லாருக்கும் வேலை பார்க்க தெரியும், அவளுக்கு வேலை பார்க்க இப்ப நான் வரலையா அழுத்தா போட்டு முடிச்சுட்டு எம்ஏ படிச்சு எம்பி படிச்சு அடுத்து பிஎஸ்சி போட்டு அப்படியே எங்கேயாவது பறக்கலாம் அப்படின்னு இருக்கேன், முடியும், யாருக்கும் முடியாததல்ல. இந்த கல்வியை அண்ணா ஒருவருக்கு நசீபாக்குகிறான் என்று சொன்னால் அதற்கு அவங்க பேசும்போது சொன்னாங்களே அண்ணா தேர்ந்தெடுத்து இருக்கிறான், அப்ப அந்த தேர்ந்தெடுப்பை உங்களுக்காக வேண்டி அவர் வந்து சாக்ரிஃபை பண்ணுகிறார், அந்த நேரத்தில் அவர் அப்படி பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிகிறது இருக்கிறதே நல்ல காரியம் அல்ல. எவ்வளவு ஜமாத்து கொடுக்கட்டும் நீங்கள் கொடுங்கள், அப்படி கொடுத்தால் என்ன நடக்கும்னா நீ ஆஸ்பத்திரியில போய் காசு கொடுக்க மாட்டேன் எழுதி தர்றேன், உன்னுடைய பிள்ளைக்கு திடீர்னு செலவு வராது, உனக்கு ஆபரேஷன் வராது, பிஞ்சு வலிக்குதான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுமா அங்க 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறல்ல முன்னாடி ஒரு 5000 ரூபாய் அஜத்திர கொடுத்து துவா செஞ்சு சொல்லு செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்கே வழி இருக்காதே, செஞ்சு பாருங்க அனுபவிங்க அப்புறம் சொல்லுங்க. அதனால இப்ப வேண்டாம், அப்ப வலா தஷ்டரூபி ஆயாதி சமணன் கலீலா என்னுடைய அத்தாட்சிகளை விலக்கி வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஏன்னு சொன்னா அது பெரிய கதை, இப்ப இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய அதாவது ஒரு பெரிய சஹாபி அவர் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு ரொம்ப பெரிய பிரயாசப்பட்டு வந்தாங்க,
அந்த அந்த சஹாபி தன்னுடைய வரலாறை சொல்லுகிற போது, நான் பார்த்த அந்த பாதிரிமார்களுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பாதிரி வந்து கிட்டத்தட்ட குதிரை கணக்குல காசை தட்டி வச்சிருந்தான், மேல ஒட்டி அனுபவிக்கிறோமா அனுபவிக்கிறோம், குதிரை கணக்குல காசு தட்டி வச்சிருந்தான். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் இப்படி சொல்லி அப்படி சொல்லி வாங்கிய காசுகள் அப்படி சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது என்பதை பல பேருடைய வாயிலாக வரலாறு பதிவு செய்கிறது. அதனால இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் காசுகளை கொண்டு மார்க்கத்தை விற்று விடாதீர்கள், நீங்கள் என்னையே பயந்து கொள்ளுங்கள், பயப்படுவதற்கு தகுதியானவன் நான் மட்டுமே இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் இந்த இடத்திலே அந்த யூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கிறார். அதனால இந்த ஆயத்து இதோட முடியுது, இதுக்கு மேல தொடருது. யூதிகளை பற்றி திரும்ப பனி இஸ்ராயல்களுக்கு என்னென்னலாம் உபதேசம் செய்யப்பட்டது என்பது இதனுடைய தொடராயத்தாக வருகிறது. அது லேசு மாசான உபதேசங்களும் அல்ல, நல்ல விளைஞ்சனும். அதனால அடுத்தடுத்த வாரங்கள் வருகிற போது நம்முடைய மனதை திறந்து வைத்து எப்படிப்பட்ட உபதேசங்களை அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருக்கிறார், அழகிய வரலாறு, பல்வேறு வரலாறு, உங்க பண்ண சேட்டை இதை இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிசினஸ் மேன்லாம் வந்துக்கலாம், இதுல வந்து பாத்துக்கலாம். ஒரு மனிதனுடைய உள்ளெண்ணங்கள் அமைப்புகள் எப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கறதுக்கு அவர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயிரம் பாடம் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, செலவு பண்ணி எம்பிஏ படிக்கிறதை விட நடந்த வரலாறுல அவங்க பேசின பேச்சிலேயே அப்படியே பார்த்தா பல விஷயம் தெரிஞ்சு போயிடும். பல விஷயம் அனுபவங்கிறது எங்க இருந்து வந்துச்சு, முந்தா நாளுக்கு வரையும் சின்ன பிள்ளை, இன்னைக்கு 20 வயசு ஆகும்போது இங்க வந்தவங்க துபாய்க்கு அப்படி ஒரு 2 பேரை பாக்குற, 4 பேர் 10 பேரை பார்க்கும்போது கொஞ்ச நாள் ஆனவங்க அனுபவஸ்தர் ஆயிடுறாரு. எப்படிங்கன்னா, இந்த முகத்தை பார்த்து பார்த்து இவனா இப்படித்தான் சொல்லுவான், இவனா வியாபாரம் பேசியவர்களுடைய வார்த்தைகளை அப்படி கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா ஓசுல பாடம் படிச்சுக்க போறான். எப்படி ஓசுல யாருமே சொல்லி தராம எவன் முகத்தையும் பார்க்காம நேரடியா இந்த ஆளுக பேசினதை பார்த்து இந்த பிசினஸ் மேன்களுக்கு எல்லாம் பெரிய பாடம் இருக்கிறது. அதனால நாலுல இருந்து யாரையாவது சொல்லி இல்லை அப்படி இப்படி இருந்தா எப்பா உங்களுக்கு எம்பிஏ பாடம் ஓசல் நடத்திக்கிட்டு போட முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கு. எவர்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவரவர்களுக்கு அவ்வப்போது அவ்வளவுதான் கிடைக்கும். அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்லும் போது ஒரு வயசான ஒரு 56-60 வயசு இருக்கும், கையை பிடிச்சி அழுதார். அதற்கு நீங்க சொன்ன இந்த விஷயத்தை 60 வருஷமா நான் கேட்டதில்லையே, நீங்க சொன்ன இந்த விஷயத்தை 60 வருஷமா நான் கேட்டதில்லையே, 30 வருஷம் அமீரகத்தில் இருந்துட்டேன், மீதி இருந்த 30 ஆண்டு காலம் அங்கிருந்தேன், என் வயசு எல்லாம் போயிருச்சு, சின்ன வயசு, என் பேர வயசு இருக்கு இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு இந்த அறிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாசிட்ட உண்மையிலே நான் அப்படியே ஒரு நிமிஷம் கலங்கிட்டேன். இவ்வளவு நாள் ஒரு சப்ஜெக்டே தெரியல, ஒரு விஷயத்தை பத்தியே தெரியல, எவ்வளவு பெரிய கைசேதமான விஷயம். ஏன்னா நம்ம இருக்க அட்டாச்மெண்ட், நம்ம எப்படி போறோம், நம்ம எப்படி கிடைக்கப்படுது அப்படிங்கறத பொறுத்தான். 60 வயசுல கூட சில பேருக்கு தெரிய வைப்பார், 25 வயசுல கூட தெரிய வச்சிருவோம், 18 வயசுலயும் தெரிய வச்சிருவோம். அதனால அந்த நசிவை நாம் கேட்க வேண்டும். நமக்கு தேவை நம்முடைய ஈமான், நாம் உலகத்திலே வாழுகிறோம், நம்முடைய மறுமையினால் நாளைக்கு காலையில கொடுக்கணும் மூத்தா போயிட்டோம்னா அடுத்து நாம் வைக்க போற காலடி எங்கே என்பது தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு காலையில எவரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காரா, காலையில படுத்துட்டு எந்திரிச்சுட்டோம்னா என்ன நடக்கும், காலையில படுத்துட்டு எந்திரிக்கல கொடுக்கணும் போயிட்டோம், என்ன நடக்கும், எத்தனை வேலை தழுகைகள் களா இருக்கிறது, எத்தனை செய்த கொடுமையான கொடூர பாவங்களுக்கு தௌபா செய்ய வேண்டி இருக்கிறது, எத்தனை சின்ன பாவங்களுக்கு தௌபா செய்ய வேண்டி இருக்கிறது, எத்தனை கடன்கள் பாக்கி இருக்கின்றன, எத்தனை பேரை திட்டிய திட்டுகள் பாக்கி இருக்கின்றன, அவர்களிடத்திலே மன்னிப்பு தேட இருக்கிறோம், ஒண்ணுமே செய்யல. ஆனாலும் தைரியமா தெரியல, அதெல்லாம் இருப்பேன் எப்படி பாருங்க. அதனால இதே போன்ற இந்த நிலைமைகளை வைத்து நாம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும் போது சொல்லுகிறான், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள எத்தனைக்காத வரை நாம் உங்களை தொடவே மாட்டோம். நீ எந்த ஸ்டைல போனாலும் அப்படியே விட்டுருவோம், ரெஜினி ஸ்டைல ஓடு, கமல் ஸ்டைல போ, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நான் மாற வேண்டும் என்று ஒரு அறிகுறி உன்னுடைய உள்ளத்துல வந்து உட்கார்ந்துருச்சுன்னா உடனே கையை பிடிச்சி கடகட கடகடன்னு இழுத்துட்டு போயிருவோம். அந்த வேலை நம்ம வேலை, உன்னை எங்க இழுத்துட்டு போகணும்னு மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய உங்களுக்கு அதை கூட நான் நினைக்க முடியாது அப்படின்னு சொன்னா உன்னுடைய கை சேதத்திற்கு ரப்பு பொறுப்பல்ல, நபி பொறுப்பல்ல, வேத பொறுப்பல்ல, ஹதீஸ் பொறுப்பல்ல, குரான் பொறுப்பல்ல, உலமாக்கல் பொறுப்பல்ல, அப்ப உங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதனால மாற வேண்டும் என்ற எண்ணத்தை முதல்ல கொண்டு வந்துடணும். அடுத்து அவங்க அதற்கு சொன்ன மாதிரி நம்ம தான் வருகிறது, பயன்படுத்தப்பட வேண்டிய மார்க்கம் எல்லாம் கொடுத்த மிகப்பெரிய நசி. போன வருஷம் உயிரோட இருந்தோம், இந்த வருஷம் இருப்போமானு தெரியாது, லைலத்துல கதிர் வரை இருப்போமானு தெரியாது, எத்தனை நோம்பு வைப்போம்னு தெரியாது. நோம்பு மாசம் வந்துருச்சு, யா அல்லாஹ் சொன்னாங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களே, ரஜப கொடுத்துட்ட, ஷாபான கொடுத்துட்ட, ரமலானையும் கொடுத்துட்டு உயிர் எடுத்துக்கிறப்பே, உயிர் எடுக்கிறதுனா ரமலானையும் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமா எடுத்துக்க, இந்த ஒரு கண்ணியமான வாரத்தை கண்ணியப்படுத்த நான் சித்த எத்தனைக்கு வேண்டும், அதற்குரிய தயாரிப்புகளை நான் தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், பகல் காலங்களிலே வந்து கெட்ட பார்வைகளை விட்டு தவிர்த்துக் கொள்ள வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், இதெல்லாம் இதெல்லாம் அந்த நடைமுறைகளை பயன்படுத்தி நைட்ல கூட்டம்
பழக்கம் வந்து கடந்துடலாம். தராவி தொழுக, சின்ன தொழுக, பரவ தொழுக, ஒரு தொழுகையில வந்து 70 நண்பன் சொன்னாங்க, 70,000 நண்பன் உடனே அதை விட நாம் கொட்டுகிறோம் அப்பா உன்மீது. அந்த கொட்டுதல் இங்கே மட்டுமல்ல, கடைசி வரை நீ வந்து சொர்க்கத்தை தட்டுகிற வரை கொட்டுதல் இருக்கும்னா அப்ப நாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான் கை செய்தவர்கள். நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். மசாயில் கேட்கணும்னா அடுத்த வாரத்துக்குள்ள ரோமம் வர்றதுக்கு முன்னாடியே கேட்டேன், குறிப்பான ஒரு மசாயில் என்ன அப்படின்னு சொன்னா சக்கீலாலி சொல்லிட்டாங்க என்னன்னு தெரியல. ரோம் முட்டை உங்களுக்கு ரோம்பு அதிகபட்சம் வச்சிடணும், வைக்க முடியாத ஒருத்தருக்கு வந்து சொல்லிட்டீங்களா, ஒருத்தர் வந்து வைக்க முடியாத நிலைமை, வைக்க முடியாத நிலைமைன்னா இருக்குது. அதற்கு எனக்கு காலையில எந்திரிச்சா எப்போது ஒரே மயக்கமாக இருக்கு. நம்ம அதுக்கு காரணம் சொல்றது நிறைய பண்ணான், எனக்கு சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படி லேச தளத்துக்கிற மாதிரி வரும். அப்புறம் இந்த டீ அடிச்சு ஒரு ரெண்டு இந்த ஆபீஸும் சரியா வரும். இதுக்கும் என்ன செய்ய வேண்டும், அவா செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு நோம்பு வைக்க முடியல அப்படி சும்மா இருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அந்த நோம்பு எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கணும். நோம்ப இன்னொரு நாள் நல்லா ஆயிடுச்சு, இப்ப வந்து நல்லா சிங்கத்து ஆபியஸா இருக்காருன்னா அந்த நேரத்தில் வைக்கணும். ஒருத்தருக்கு வைக்கவே முடியல, அதுக்கு பின்னாடி உள்ள சூழ்நிலையும் அப்படியே தொடர்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த நேரத்துல பிதியா அவர் கொடுக்கணும். பிதியாவினுடைய அளவு அப்படிங்கிறது இந்த நிசாவின், அதாவது நம்ம பெருநாக்கு போற அன்னைக்கு ஒரு அளவு சொல்லுவாங்க இல்லையா, பெருநாக்கு போற அன்னைக்கு ஒரு அளவு, அந்த காசினுடைய அளவை இந்த நோம்புக்கு பகரமாக அவர் எத்தனை நோம்பு விட்டாரோ அத்தனை நோம்பு விட்டுட்டு அவ்வாசம் நல்லா இருந்தது. யாருன்னா உன்னுடைய மாதம் குறிச்சு நான் கண்ணியப்படுத்துறேன், நான் வைக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய உடற்கோளாறுகள் இப்படி இருக்கிறது, இதை நீ தான் சரி பண்ண முடியும், இந்த உலகத்துல எந்த ஆளுகளாலையும் முடியாது, அதனால உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்கிறேன், உண்மையிலே இதயம் அழுகிறது, கண்களும் அழுகிறது, நல்லா நடக்கிற மன்றாடுனா அந்த ஒரே ஒரு அழுகையினுடைய ஒரு துளியை வைத்து 1000 நோய்கள் சரியாக்கப்படும். மருந்து அல்ல, மாத்திரை அல்ல, ஊசி அல்ல, நல்லா ஒரு நிமிஷத்துல தூக்கி விட்டுருவான். அடுத்து ரெண்டாவது நிறைய பேருக்கு குரான் உலகம் தெரியாம இருக்கலாம், இது பிரச்சனை வேற. வரதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஒருத்தர் கேட்டா, என்ன அழிஞ்சா நீங்க எல்லாம் இருக்கு, நீங்களே இருக்கும்போது நாங்க எடுத்தா என்ன, எனக்கு குரான் உலகம் தெரியலையே, நியாயமான நீங்களே ஏதாவது பண்ணணும், நீங்களே பண்றேன், அது நான் இருந்து என்ன செய்யறதுக்கு நான் என்ன செய்ய முடியும். செய்யலாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார். குரான் எடுத்து கையில வச்சுட்டு ஒவ்வொரு ஆயத்தா கையில வச்சு, இது என்னுடைய ரப்பு சொன்ன வார்த்தை, இது என்னுடைய ரட்சகன் சொன்ன வார்த்தை, இது அனைத்தும் சத்தியம், இதை நான் நம்புகிறேன். அடுத்த வசனம், இது என்னுடைய அல்லாஹ் சொன்ன வார்த்தை, இது என்னுடைய ரட்சகன் சொன்ன வார்த்தை, இது உண்மை, இதை நான் நம்புகிறேன். இப்படி ஒவ்வொரு ஆயத்தா சொல்லிட்டு போனா ஓதன் அல்லாஹ் கொடுக்கலாம் என்ற அடிப்படையில சொல்கிறார். ஏன்னா அவ்வளவு நேரம் அதுக்கு வந்து முயற்சி செய்யறாரு இல்லையா, அல்லாஹ் கொடுக்கலாம், ஆனாலும் முயற்சி எடுக்க வேண்டும். நல்ல கடகாத்திரமாக இருக்கக்கூடிய வாலிபர், எத்தனையோ பேர் வாலிபர் தான் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, சேர்த்து ஓதி மறந்து போச்சு, சேர்த்து இதுக்கு ஏதாவது செய்யலாமா ஓதனையும் சொன்னாரு, என்ன ஏதாவது பண்ணுங்களேன், புராணம் நல்லா கலைச்சிடணும், உடுத்து போயிடலாம், செய்ய முடியும், நீ வரணும் உட்காரணும், அழிப்பை ஜூஸ் வாங்கிட்டு வரணும், பரட்டல் வேற வழியே கிடையாது, அங்கே இருந்து தான் ஆரம்பிக்க முடியும். அதனால வாங்க, மக்கள் தயாராக இருக்கிறார்கள். யாருக்காவது ரகசியமா நம்புறேன்னா என்ன கேளுங்க, ரகசியமா தர்றேன், ரகசியமா அடிச்சு குடிச்சிருங்க, ஒரு ஆளை விடாதீங்க, யாரையும் விட்டுட்டு நிறைய உளமாக்கள் கிட்டத்தட்ட 20-25 உளமாக்கள் இந்த ஏரியாவை சுத்தி இருக்காங்க, யார் வேண்டாலும் கேட்டுக்கலாம், அவங்களை அணுகி நீங்க வந்து குரான் ஓதுவதற்கு எத்தனைக்க வேண்டும், இல்லைன்னா இந்த முறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதெல்லாம் எதுக்குன்னா மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு. இப்ப இருந்து துவா செய்ய ஆரம்பிச்சிருங்க, நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், இப்ப இருந்து துவா செய்ய எல்லாம் ரம்ஜான் வருது, அந்த ரம்ஜானை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அந்த ரமலானிலே முழுமையாக உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய இதயத்தை சுத்தப்படுத்தக்கூடியவர்களாக, அந்த பிரதிபலனை நீ சொல்லி இருக்கிறாயோ அப்படிப்பட்ட பய உணர்வுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நோன்பாக எங்களுடைய நோன்பை ரப்பே நீ ஆக்கிக்கொள் ஆக்கி தருவாயாக என்று உங்களுடைய இரட்சகனிடத்தில் துவா செய்ய வேண்டும் நாம் எல்லாம் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷால்லா அடுத்தடுத்த வார சூழ்நிலை எப்படின்னு தெரியல. முக்கிய பேச்சாளர்கள் இங்கே வருவார்கள். ஆனால் தப்சீர் நடக்கும் அடுத்த வாரத்தினுடைய ஒன்னாம் தேதியாக இருந்ததுனால ரோக இன்ஷால்லா அங்கே அகாமடேட் பண்ணப்படலாம். அதற்கு பின்னுண்டான சூழ்நிலைகளில் வெள்ளிக்கிழமைகளில் எப்போதும் ஒரு போன வருஷம் அதுக்கு மூணு வருஷம் இருந்த மாதிரி தப்சீர்கள் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்ஷால்லா வருகிறவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படி கூட்டமாக வரணும் வந்து நம்ம தாவூத் ரீஜத்தை எப்போதும் தப்சீர் கேட்கிற மாதிரி நான் ரமலானுக்கு கேட்கிறேன். ரெண்டு ரெண்டு பேரை மூணு மூணு பேரை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா நான் ஒன்றும் இல்லை. இப்போ அது மாதிரி மூணு மூணு பேரை கூட்டிட்டு வந்து சங்கைப்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்துவான் என்று சொல்லி முடிக்கிறேன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.